மாணவர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம். காலத்தோடும் கருத்தோடும் கற்றால் மாத்திரமே அறிவின் முதிர்ச்சியில் அனுபவம் பெறும். பொருத்தமானவற்றை பொருத்தமான காலத்திலேயே கற்று ஆளுமை அடைவீர்களாக. நான் ஆசிரியர் திரு எஸ் சசிகுமார், பது சௌதம் தமிழ் மகா வித்யாலயத்தில் ஆரம்ப பிரிவு ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். உவமாகாண கல்வி திணைக்களமும் பண்டாரவளை கல்வி பணிமனையும் உவா சமூக வானொலியும் இணைந்து நடாத்தும் உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் அடைகின்றேன். இவ்வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த பண்டாரவளை கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவி கல்வி பணிப்பாளர் திருவாளர் யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இனி நாம் இன்றைய விடயத்திற்கு செல்வோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடத்தலைப்பானது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை எழுத காத்திருக்கும் மாணவர்களுக்கான கணித பாடத்தில் வகுத்தல் என்ற பாட அலகாகும். சரி மாணவர்களே, கற்றலுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களது கற்றல் ஆவணங்களான எழுதிகருவிகள், அதாவது பென்சில், கொப்பிகள், தாள்கள் என்பவற்றை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, வகுத்தல் தொடர்பான பாடவத்தை தொடங்குவதற்கு முன்பதாக வகுத்தல் தொடர்பாக தரம் 5 நாம் என்ன விடயங்களை பார்க்கப் போகின்றோம் என்ற விடயத்தினை தற்போது கூறலாம் என்று நினைக்கின்றேன். தரம் 5 கணித பாடத்தில் மொத்தமாக 33 பாட தலைப்புகள் காணப்படுகின்றன. அவற்றில் வகுத்தல் 1 9வது பாடமாகவும் வகுத்தல் 2 23வது பாட அலகாகவும் காணப்படுகின்றது. அந்த பாட அலகுகளில் முதலாவதாக மூவிலக்கம் வரையிலான எண்களை 2 தொடக்கம் 5 வரையிலான, அதாவது மூவிலக்கம் வரையிலான எண்களை 2, 3, 4 மற்றும் 5 வரையிலான எண்ணொன்றினால் வகுக்கும் எளிய பிரசினங்களை தீர்த்தல் காணப்படுகின்றது. அந்த வகையில் ஈரிலக்க எண்களை 2, 3, 4 வகுக்கும் எளிய பிரசினங்களை தீர்த்தல், அடுத்ததாக மூவிலக்க எண்களை 2, 3, 4 ஆகிய எண்களால் வகுக்கும் பிரசினங்களை தீர்த்தல் என்பவற்றையும் அத்தோடு சேர்த்து மூவிலக்கம் வரையிலான எண்ணொன்றை 5 வகுத்து விடையை கணிக்கும் முறையையும் தற்போது பார்க்கப் போகின்றோம். ஆம் மாணவர்களே, அந்த வகையில் உங்களிடம் தரம் 4 நீங்கள் படித்த விடயங்கள் தொடர்பாக சில மனக்கணித வினாக்களை உங்களிடம் வினவலாம் என்று நினைக்கின்றேன். வகுத்தல் தொடர்பான பாடத்தை செய்வதற்கு, வகுத்தல் தொடர்பான பிரசினங்களை செய்வதற்கு வாய்ப்பாடு என்பது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே வாய்ப்பாடுகள் தொடர்பாக கூடுதலான முக்கியத்துவம் எடுத்து வாய்ப்பாடுகளை மனனம் செய்து கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அதாவது 2:9 வரையிலான வாய்ப்பாடுகளை தினமும் மீண்டும் மீண்டும் மனனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அப்போதுதான் வகுத்தல் பெருக்கல் போன்ற பிரசினங்களை இலகுவான முறையில் நாம் தீர்த்துக் கொள்ள முடியும். ஆம் மாணவர்களே, தற்போது நாம் வகுத்தல் தொடர்பான பயிற்சிகளுக்கு செல்வதற்கு முன்பதாக உங்களிடம் சில மனக்கணித வினாக்களை வினவலாம் என்று நினைக்கின்றேன். 12 பென்சில்கள் சமமாக 2 பெட்டிகளில் இடப்பட்டன. குறித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே, 12 பென்சில்கள் சமமாக 2 பெட்டிகளில் இடப்பட்டன. ஒரு பெட்டியில் உள்ள பென்சில்கள் எத்தனை என்று ஒரு வினா வினவப்பட்டால் எவ்வாறு விடையை காணலாம்? ஆம், 12 வகுக்கும் போது இதற்கான விடையினை நாம் கண்டுகொள்ளலாம். அந்த வகையில் 2 வாய்ப்பாடு நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே 12 நெடும் வகுத்தல் முறையில் நாம் செய்யும் போது 12 எத்தனை 2 காணப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கும்போது, 1, 2, 2; 2, 2, 4; 3, 2, 2, 8; 5, 2, 10; 6, 2, 12; 12, 2, 12 ஆகவே 12 எத்தனை 2 காணப்படுகின்றன? 6 2 காணப்படுகின்றன. ஆகவே 12 பென்சில்களை சமமாக 2 பெட்டிகளில் இடும்போது ஒரு பெட்டியில் 6 பென்சில்கள் காணப்படும். இதனை நீங்கள் குறித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் பிள்ளைகள். இன்னும் ஒரு மனக்கணித வினாவிற்கு செல்வோம். அந்த வகையில், 12 ரம்புட்டான் பழங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு வழங்கலாம் என்று ஒரு வினா உங்களுக்கு வழங்கப்பட்டால் இதனை மனக்கணித மூடாக நீங்கள் செய்யலாம், எழுத வேண்டிய அவசியமில்லை. 12 ரம்புட்டான் பழங்களை ஒருவருக்கு 3 வீதம் எனும்போது 12 வகுப்பதன் ஊடாக இதற்கான விடையினை நாம் பெற்றுக் கொள்ளலாம். ஆகவே 1 தடம் 3, 3; 2 தரம் 3, 6; 3 தரம் 3, 9; 4 தரம் 3, 12. ஆகவே 12 எத்தனை 3 காணப்படுகின்றன? 4 தரம் 3, 12; 4 தடவைகள் காணப்படுகின்றன. ஆகவே ஒருவருக்கு கிடைக்கும் ரம்புட்டான் பழங்களின் எண்ணிக்கை 4 ஆகும். அதேபோல இன்னும் ஒரு வினாவிற்கு செல்வோம். 20 என்ற இலக்கத்தினை 4 வகுத்தால் கிடைக்கும் விடையாது? 20 என்ற எண்ணை 4 வகுக்கும் போது கிடைக்கும் விடையாது. இதனை நீங்கள் செய்வதற்கு 20 எத்தனை 4 காணப்படுகின்றது என்று கணிப்பீர்கள். 4 வாய்ப்பாடு தெரிந்திருத்தல் வேண்டும். அந்த வகையில் 4 எத்தனை 20 உண்டு என்று பார்க்கும்போது 4வது வாய்ப்பாட்டினை 20 வரையில் சொல்லிக் கொண்டு போக வேண்டும். 1 தடவை 4, 4; 2 தடவை 4, 8; 3 தடவை 4, 12; 4 தடவை 4, 16; 5 தடவை 4, 20. ஆம் மாணவர்களே, 20 4 வகுக்கும் போது 5 பெறப்படும். ஆகவே தற்போது பார்த்திருப்போம். வகுத்தல் தொடர்பான பிரசனங்களை தீர்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பாடு என்பது மிகவும் முக்கியமானதாகும். பிள்ளைகளே, நீங்கள் புலமை பரிசில் பரீட்சையை எழுதற்க காத்திருக்கும் மாணவர்கள், ஆகவே புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைய வேண்டுமெனின் கட்டாயமாக வாய்ப்பாடுகள் தொடர்பாக நன்றாக அறிந்திருக்க வேண்டும், நன்றாக மனனம் செய்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதிகமான வினாக்களுக்கு உங்களுக்கு இலகுவாக குறிப்பிட்ட நேரத்தில் விடையை காணக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக ஈரிலக்க எண்களை இரண்டால் வகுக்கும் ஒரு பிரசினத்திற்கு நாம் செல்வோம். இதனை நீங்கள் எழுதி நெடும் வகுத்தல் முறையில் செய்து கொள்ளலாம். மாணவர்களே, 86 தேங்காய்கள் சமமான இரண்டு குவியல்களாக பிரிக்கப்பட்டதாயின் ஒரு குவியலில் உள்ள தேங்காய்கள் எத்தனை? 86 தேங்காய்கள் சமமான இரண்டு குவியல்களாக பிரிக்கப்பட்டதாயின் ஒரு குவியலில் உள்ள தேங்காய்கள் எத்தனை? 86 எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறை உங்களுக்கு தெரியும், அந்த குறியீட்டை போட்டுக்கொண்டு 2 ஐ 86 இடதுபுறமாக எழுதிக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள், முதலாவதாக 8 எத்தனை இரண்டுகள் உள்ளதென்ன பார்க்க வேண்டும். 8 இரண்டுகள் 4 தடவை உண்டு, ஆகவே 8 நேராக மேலே 4 எழுதிக்கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த 4 அந்த 2 பெருக்கி 4 தடவை 2 8 என்பதை 8 கீழே போட்டு கோடு ஒன்றை இட்டு கழிக்க வேண்டும். பிள்ளைகளே, அப்போது 8 8 கழிக்கும் போது 0 மேலே அந்த 86 6 மீதமாக காணப்படும், அந்த 6 கீழே இறக்குதல் வேண்டும். தற்போது அந்த 6 எத்தனை இரண்டுகள் உண்டு என்று பார்க்க வேண்டும். 6 இரண்டுகள் 3 தரம் உள்ளது, ஆகவே 6 நேரே 3 எழுதிக்கொண்டு 3 ஐ 2 பெருக்கி 3 தடவைகள் 2 6 என்பதை கீழே எழுதி அந்த 6 கீழே மீண்டும் எழுதி கழிக்க வேண்டும். அப்போது 0 பெறப்படும். மேலே நமக்கு விடையாக 86 2 வகுக்கும் போது 43 பெறப்படும். ஆகவே 86 தேங்காய்கள் சமமான இரண்டு குவியல்களாக பிரிக்கப்பட்டதாயின் ஒரு குவியலில் 43 தேங்காய்கள் காணப்படும். ஆம் மாணவர்களே, இதேபோல இன்னும் ஒரு வினாவிற்கு, அதாவது 3 வகுத்தல் தொடர்பான வினா ஒன்றுக்கு செல்வோம். இதனையும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். 64 மாம்பழங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு பகிரலாம்? 64 மாம்பழங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு பகிரலாம்? மீதி எத்தனை மாம்பழங்கள் என்ற வினாவுக்கு நாம் செல்லும் போது 64 எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறையினை போட்டு 64 3 வகுத்தால் மாத்திரமே இதற்கான விடையை காணலாம். ஆகவே 64 இடதுபுறமாக 3 எழுதிக்கொள்ள வேண்டும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக முதலாவதாக 6 எத்தனை 3 உள்ளன என்று பார்க்க வேண்டும். 6 2 தடவைகள் 3 உள்ளது, ஆகவே 6 நேரே மேலே 2 எழுதிக்கொள்ள வேண்டும். மீண்டும் 3 மேலே எழுதிய 2 பெருக்கி 3 தடவை 2 6 என்பதை அந்த 6 கீழே எழுதி அதற்கு கீழே ஒரு கோடிட்டு கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 6 6 கழித்தால் 0 பெறப்படும். மேலே நான்கு மீதமாக காணப்படும். அந்த மீதி நான்கை அதற்கு நேரே கீழே எழுத வேண்டும், கீழே கொண்டு வர வேண்டும். கீழே கொண்டு வந்து விட்டதன் பின்னர் அந்த நான்கில் எத்தனை மூன்றுகள் உண்டு என்று பார்க்க வேண்டும். நான்கில் எத்தனை மூன்றுகள் உண்டு? ஒரு தடவை உண்டு. ஆகவே நான் 64 உள்ள நான்கிற்கு மேலே ஒன்றை எழுதிக்கொண்டு ஒரு தடவை மூன்று மூன்று என்பதை கீழே இறக்கி எழுதிய அந்த நான்கிற்கு கீழே எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். எழுதிக்கொண்டு ஒரு கோடு ஒன்றினை போட்டு அதனை கழிக்க வேண்டும். நான்கிலிருந்து மூன்றை கழிக்கும் போது பெறப்படும் விடையானது ஒன்று. ஆகவே 64 மாம்பழங்களை ஒருவருக்கு 3 வீதம் எத்தனை பேருக்கு வழங்கலாம்? இதற்கான விடை 21 பேருக்கு வழங்கலாம். மீதி எத்தனை மாம்பழங்கள்? மீதியாக 64 மூன்றால் வகுத்த போது 21 மீதியாக 1 காணப்பட்டது. ஆகவே மீதி மாம்பழங்கள் 1. இவ்வாறு பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்யும் போது வகுத்தல் தொடர்பான தெளிவினை நாம் பெற்றுக் கொள்ளலாம். சரி மாணவர்களே, நீங்கள் இது தொடர்பான கூடுதலான பயிற்சிகளை செய்வதனூடாக வகுத்தல் தொடர்பான பாடத்தில் தேர்ச்சி அடையலாம். ஆம் மாணவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு 4 வகுத்தல் வினா ஒன்றுக்கு செல்வோம். அந்த வினாவினை நான் கூறும்போது நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். 75 சவர்க்கார கட்டிகள் ஒரு பெட்டியில் 4 வீதம் அடுக்கப்பட்டன. 75 சவர்க்கார கட்டிகள் ஒரு பெட்டியில் 4 வீதம் அடுக்கப்பட்டன. அடுக்கப்பட்ட பெட்டிகள் எத்தனை? மீதியாக உள்ள சவர்க்கார கட்டிகள் எத்தனை? இதுதான் வினா. இந்த வினாவிற்கு நாம் இவ்வாறு விடை எழுதுவது. இதனையும் நாம் நெடும் வகுத்தல் முறையில் செய்தல் வேண்டும். 75 எழுதிக் கொள்கின்றோம். நெடும் வகுத்தல் முறையினை போட்டுக்கொண்டு கோட்டினை சரியாக போட்டுக்கொண்டு 75 இடதுபுறமாக 4 எழுதிக் கொள்கின்றோம். முதலாவதாக 7 எத்தனை 4 காணப்படுகின்றது என்று பார்க்கும்போது 7 4 ஒரு தடம் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு தடவை 4 என்பதை அந்த 7 கீழே எழுதிக் கொள்ளுதல் வேண்டும். எழுதி அதற்கு கீழே ஒரு கோடினை போட்டு கழிக்கும் போது 7 4 கழிக்கும் போது விடை 3 பெறப்படும். அந்த 3 4 இல்லை. ஆகவே 5 மேலே 75 5 மீதமாக காணப்படுகின்றது. 5 கீழே கொண்டு வருதல் வேண்டும். கீழே கொண்டு வந்து அந்த 3 அருகில் எழுதும் போது 35 மீதமாக இருக்கும். மீண்டும் அந்த 35 எத்தனை 4 காணப்படுகின்றது என்று பார்க்க வேண்டும். ஆகவே 4 வாய்ப்பாட்டினை நாம் கூறிக்கொண்டு செல்லுதல் வேண்டும். ஒரு தடவை 4 2 தடவை 4 8 3 தடவை 4 12 4 தடவை 4 16 5 தடவை 4 20 6 தடவை 4 24 7 தடவை 4 28 8 தடவை 4 32 9 தடவை 4 36 9 தரம் 4 சேர்ந்தால் 36 வரும். ஆனால் நமக்கு இங்கே 35 தான் மீதமாக இருக்கின்றது. ஆகவே 35 எத்தனை 4 காணப்படுகின்றன? 8 4 காணப்படுகின்றன. 8 தரம் 4 32 அவ்வாறு 35 நேரே கீழே 32 எழுத வேண்டும். எழுதி கழிக்கும் போது விடையாக 35 32 கழிக்கும் போது விடையாக 3 பெறப்படும். ஆகவே 75 4 வகுக்கும் போது விடையாக 18 மீதி 3 காணப்படும். அந்த வகையில் அந்த வினாவினை மீண்டும் வாசித்து இதற்கான விடையினை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஆகவே 75 சவர்க்கார கட்டிகள் ஒரு பெட்டியில் 4 வீதம் அடுக்கப்பட்டன. அடுக்கப்பட்ட பெட்டிகள் எத்தனை எனும்போது 18 பெட்டிகள் இதற்கு விடையாக வரும். மீதியாக உள்ள சவர்க்கார கட்டிகள் எத்தனை எனும்போது 75 சவர்க்கார கட்டிகளில் 3 சவர்க்கார கட்டிகள் மீதமாக இருக்கின்றன. ஆம் மாணவர்களே, இதற்கான விடையை மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அடுக்கப்பட்ட பெட்டிகள் 18, மீதியாக உள்ள சவர்க்கார கட்டிகளின் எண்ணிக்கை 3. இவ்வாறு 2 வகுத்தல், 3 வகுத்தல், 4 வகுத்தல், இவ்வளவு நேரமும் நாம் பார்த்த விடயங்கள் ஈரிலக்க எண்ணொன்றை 2, 3, 4 வகுத்தல் தொடர்பான பிரசினங்களை பார்த்தோம். அடுத்ததாக தரம் 5 பாடநூலில் உள்ள சில வினாக்களை நாம் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக இன்னும் ஒரு வினாவினை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். இது உங்களுடைய கணித பாட புத்தகத்தில் 41 பக்கம் காணப்படுகின்ற வகுத்தல் தொடர்பான பாடத்தில் உள்ள ஒரு வினாவாகும். அந்த வகையில், 48 பென்சில்களை ஒரு பிள்ளைக்கு 3 வீதம் எத்தனை பிள்ளைகளுக்கு வழங்கலாம் என்று ஒரு வினா வழங்கப்பட்டுள்ளது. அந்த வினாவிற்கு நாம் விடையளிப்பதற்காக 48 3 வகுத்தல் வேண்டும். ஆகவே நெடும் வகுத்தல் முறையினை இங்கு பயன்படுத்த வேண்டும். முதலாவதாக 48 எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறையை போட்டு அதற்கு இடதுபுறமாக 3 எழுதிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் 4 எத்தனை 3 காணப்படுகின்றன என்பதனை முதலாவதாக பார்க்க வேண்டும். 4 ஒரு தரம் 3 காணப்படுகின்றது. ஆகவே 4 மேலே 1 எழுதிக்கொள்ள வேண்டும். ஒரு தரம் 3 என்பதை அந்த 4 கீழே எழுத வேண்டும். அதற்கு பின்னர் அந்த 3 கீழே ஒரு கோடொன்றினை இட்டு 4 3 கழிக்க வேண்டும். கழிக்கும் போது 4 3 கழித்தால் 1. மீண்டும் அந்த 1 3 காணப்படுகின்றனவா என பார்க்க வேண்டும். 1 3 இல்லை. ஆகவே 48 காணப்படுகின்ற மீதமாக காணப்படுகின்ற அந்த 8 கீழே கொண்டு வருதல் வேண்டும். கொண்டு வரும்போது 18 கிடைக்கும். மீண்டும் அந்த 18 எத்தனை 3 உள்ளன என்று பார்க்க வேண்டும். இதற்கு வாய்ப்பாடு எமக்கு அவசியம் பிள்ளைகள். ஆகவே வாய்ப்பாடினை சொல்லும் போது 1 தரம் 3 3, 2 தரம் 3 6, 3 தரம் 3 9, 4 தரம் 3 12, 5 தரம் 3 15, 6 தரம் 3 18. ஆகவே இதற்கு விடையாக 18 எத்தனை 3 காணப்படுகின்றன? 6 தடவைகள் காணப்படுகின்றன. அந்த 6 1 பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும். எழுதிவிட்டு 6 3 பெருக்கினால் 6 தரம் 3 18. அந்த 18 கீழே உள்ள 18 நேரே கீழே எழுதி கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 18 கழித்தால் 0 பெறப்படும். ஆகவே 48 பென்சில்களை ஒரு பிள்ளைக்கு 3 வீதம். எத்தனை பிள்ளைகளுக்கு வழங்கலாம்? 16 பிள்ளைகளுக்கு வழங்கலாம். இவ்வாறு பயிற்சிகளை நீங்கள் உங்களுடைய கணித பாட புத்தகத்தில் மேலதிகமான பயிற்சிகள் காணப்படுகின்றன. அவற்றை எடுத்து செய்து பார்ப்பதனூடாக கூடுதலான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக மூவிலக்க எண்களை. மூவிலக்க எண்களை 2, 3, 4, 5 வகுக்கும் சில பிரசினங்கள் தொடர்பான வினாக்களுக்கு நாம் செல்வோம். இதனை நீங்கள் நெடும் வகுத்தல் முறையினூடாக செய்வதனூடாக மாத்திரமே இதற்கு சரியான விடையினை காணக்கூடியதாக இருக்கும். நான் கூறுகின்ற விடயங்களை தெளிவாக குறிப்பெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிள்ளைகளே. நான் வாசிக்கின்ற வினாவை நன்றாக செவிமடுங்கள். 216 புத்தகங்கள் 2 தட்டுகளில் சமமாக பிரித்து அடுக்கப்பட்டன. 1 தட்டில் உள்ள புத்தகங்கள் எத்தனை? மீண்டும் அந்த வினாவினை கூறுகின்றேன். 216 புத்தகங்கள் 2 தட்டுகளில் சமமாக பிரித்து அடுக்கப்பட்டன. 1 தட்டில் உள்ள புத்தகங்கள் எத்தனை? இதற்கு என்ன செய்ய வேண்டும்? 216 2 வகுக்க வேண்டும். 216 எழுதிவிட்டு நெடும் வகுத்தல் முறையினை போட்டு அதற்கு இடதுபுறமாக 2 எழுதி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். 2 வகுத்தால் 2 எழுத வேண்டும், 3 வகுத்தால் 3 எழுத வேண்டும். அந்த வகையில் முதலாவதாக 2 எத்தனை 2கள் உண்டு என்று பார்க்க வேண்டும். 2 ஒரு தடவை 2 உண்டு. ஆகவே அந்த 2 நேரே மேலே 1 எழுதி கொள்ள வேண்டும். 1 தடவை 2 2. ஆகவே அந்த 2 நேரே அந்த 2 எழுதி கழிக்க வேண்டும். அவ்வாறு 216 அந்த 2 நேரே கீழே 2 எழுதி கழிக்கும் போது விடை 0 பெறப்படும். மீண்டும் அந்த 216 1 கீழே கொண்டு வருதல் வேண்டும். அவ்வாறு அந்த கொண்டு வந்த அந்த 1 2கள் உண்டா என்று பார்க்க வேண்டும். 1 2கள் இல்லை. ஆகவே இல்லை என்பதை மேலே 0 இட்டு காட்ட வேண்டும். 1 நேரே மேலே 0 எழுதி கொள்ள வேண்டும். மீண்டும் 216 உள்ள 6 கீழே அந்த 1 பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும். அவ்வாறு எழுதும் போது 16 பெறப்படும். அந்த 16 எத்தனை 2கள் உண்டு என்று பார்க்க வேண்டும். இதற்கு வாய்ப்பாடு மிக அவசியம் பிள்ளைகள். உங்களுக்கு 2 வாய்ப்பாடு மிகவும் மனனமானதாக இருக்கும். ஆகவே அதனை நீங்கள் மீண்டும் கூறி பார்த்துக் கொள்ளலாம். 1 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16. ஆகவே 8 தடவைகள் 2 16. 16 எத்தனை 2கள் காணப்படுகின்றன? 8 தடவைகள் காணப்படுகின்றன. ஆகவே அந்த 216 உள்ள 6 நேரே மேலே 8 எழுதி கொள்ள வேண்டும். எழுதிவிட்டு அந்த 8 2 பெருக்கி 8 2 16 தானே. அந்த 16 கீழே உள்ள அந்த நெடும்பகுத்தல் முறையில் இறுதியாக உள்ள அந்த 16 கீழே எழுதி கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது 0 பெறப்படும். தற்போது உங்களுக்கு விடையாக 216 புத்தகங்களை 2 வகுக்கும் போது 108 பெறப்படும். ஆகவே 1 தட்டில் உள்ள புத்தகங்கள் எத்தனை? 108. இவ்வாறு நெடும்பகுத்தல் முறையினை நீங்கள் தெளிவு பெற வேண்டுமெனின் தரம் 5 பாடநூலில் இதற்கான உதாரணம் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றையும் நீங்கள் எடுத்து பார்ப்பதனூடாக மேலும் சில விளக்கங்களை உங்களுக்கு பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம் மாணவர்களே, மீண்டும் இன்னும் ஒரு வினாவிற்கு செல்வோம். தற்போது இரண்டால், அதாவது மூவிலக்கு என்னொன்றை இரண்டால் வகுக்கும் பிரசினம் ஒன்றை செய்தோம். தற்பொழுது மூவிலக்கு என்னொன்றை மூன்றால் வகுக்கும் ஒரு பிரசினம் ஒன்றுக்கு செல்ல போகின்றோம். அந்த வினாவினை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். 450 ரம்புட்டான் பழங்கள் 3 கூடைகளில் சமமாக பிரித்து இடப்பட்டன. ஒரு கூடையில் உள்ள ரம்புட்டான் பழங்கள் எத்தனை? அந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். 450 ரம்புட்டான் பழங்கள் 3 கூடைகளில் சமமாக பிரித்து இடப்பட்டன. ஒரு கூடையில் உள்ள ரம்புட்டான் பழங்கள் எத்தனை? இந்த வினாவிற்கு விடையை காண்பதற்கும் நெடும் வகுத்தல் முறையினூடாகவே இலகுவாக விடையினை காணலாம். முதலாவதாக 450 எழுதிக் கொள்ளுங்கள். 450 மேலே கோடிட்டு நெடும் வகுத்தல் முறையாக எழுதிக் கொள்ளுங்கள். நெடும் வகுத்தல் முறை உங்களுக்கு தெரியும். ஓகே, தற்பொழுது அந்த 450 இடதுபுறமாக 3 கூடைகளில் என்பதன் காரணமாக 3 வகுக்க வேண்டும். 450 இடதுபுறமாக 3 எழுதிக் கொள்கின்றோம். எழுதிக்கொண்டு முதலாவதாக அந்த 450 உள்ள 4 எத்தனை 3 உண்டு என்று பார்க்க போகின்றோம். 4 எத்தனை 3 உண்டு? ஒரு தடவை 3 ஓர் 3. அதனை அந்த 4 நேரே கீழே எழுதி கீழே கோடொன்றிட்டு கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது விடை 4 3 கழித்தால் 1. மீண்டும் அந்த 1 3 உண்டா என்று பார்க்க வேண்டும். 1 3 இல்லை. ஆகவே 450 இருக்கின்ற அந்த 5 கீழே கொண்டு வந்து 1 அருகில் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதும் போது 15 பெறப்படும். மீண்டும் அந்த 15 எத்தனை 3 உண்டு என்பதை பார்க்க வேண்டும். 15 எத்தனை 3 உண்டு? இதற்கு வாய்ப்பாடு, 3 வாய்ப்பாடு அவசியம். 3 வாய்ப்பாடினை சொல்லும் போது 15 வரும் வரையில் சொல்ல வேண்டும். ஒரு ஓர் 3 ஈர் 3 6 மும்மூன்று 9 நாமூணு 12 ஐமூணு 15. ஆகவே 15 3 5 காணப்படுகின்றன. அந்த 5 மேலே எழுதிக்கொள்ள, ஒன்றிற்கு அருகில் எழுதிக்கொள்ள வேண்டும். எழுதும்போது 5 3 எத்தனை? 15. அப்ப கீழே உள்ள அந்த 15 கீழே மீண்டும் ஒரு 15 எழுதி கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது விடை 0 பெறப்படும். மீண்டும் அந்த 450 உள்ள 0 கீழே கொண்டு வருதல் வேண்டும். அவ்வாறு கீழே கொண்டு வந்து அந்த 0 எழுதிவிட்டு 0 எத்தனை 3 உண்டு என்று பார்க்க வேண்டும். 0 3 இல்லை. ஆகவே இல்லை என்றால் மேலே, அதாவது 450 மேலே உள்ள 0, அதாவது 450 உள்ள 0 மேலே 0 எழுத வேண்டும். 0 3 இல்லை. ஆகவே 0 தடவைகள். தற்போது 450 3 வகுக்கும் போது 150 விடையாக கிடைத்திருக்கும். அந்த வகையில் 450 ரம்புட்டான் பழங்களை 3 கூடைகளில் சமமாக பிரித்து இடப்படும் போது ஒரு கூடையில் உள்ள ரம்புட்டான் பழங்களின் எண்ணிக்கை 150 ஆகும். ஆகவே 450 3 வகுத்தால் 150, மீதி இல்லை. இவ்வாறு இந்த இது போன்ற பயிற்சிகளை செய்வதற்கு கூடுதலாக வாய்ப்பாடினை நன்றாக மனனம் செய்து வைத்திருக்க வேண்டும். அத்தோடு கூடுதலான தொடர்ச்சியான பயிற்சிகள் செய்ய வேண்டும் பிள்ளைகளே. அதற்கு நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள், அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா அவர்களிடம் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். தினமும் உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தினமும் கூட்டல், அதாவது அடிப்படை கணித செய்கைகள், கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், எல்லா வினாக்களிலும் கூட்டல் தொடர்பான வினா ஒரு 10, கழித்தல் தொடர்பான வினா 10, பெருக்கல் தொடர்பான வினா 10, அதே போல வகுத்தல் தொடர்பான வினா 10. இதனை நீங்கள் தினமும் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். பெரியவர்களின் உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். பெற்றுக்கொண்டு தினமும் 10 10 10 கணித கணக்குகள் செய்யும் போது உங்களுடைய கணித திறன் அதிகரிக்கும். ஆகவே இதுபோன்ற பயிற்சிகளில் தொடர்ச்சியாக ஈடுபடுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, தற்போது மூவிலக்க எண்ணொன்றை 2 வகுத்தல், 3 வகுத்தல் ஆகிய வினாக்களுக்கு ஒவ்வொரு உதாரணங்களை பார்த்தோம். தற்போது மூவிலக்க எண்ணொன்றை 4 வகுக்கும் ஒரு பிரசினம் ஒன்றினை பார்க்க போகின்றோம். இந்த வினாவினை நீங்கள் உங்கள் பயிற்சி கொப்பிகளில் எழுதி கொள்ளலாம் பிள்ளைகள். எழுதிக்கொண்டு இதற்கான விடையினை நீங்களாக முயற்சி செய்து கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்ப்போம். ஒரு மாணவனுக்கு 4 அப்பியாச புத்தகங்கள் வீதம். ஒரு மாணவனுக்கு 4 அப்பியாச புத்தகங்கள் வீதம் பகிர்ந்தளிப்பதற்காக ஒரு பாடசாலைக்கு 804 அப்பியாச புத்தகங்கள் தேவைப்பட்டன. 804 அப்பியாச புத்தகங்கள் தேவைப்பட்டன. அப்பாடசாலையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் என்ற ஒரு வினா வந்தால் என்ன செய்ய வேண்டும்? 804 வகுக்க வேண்டும். 804 எவ்வாறு 4 வகுப்பது? நெடும் வகுத்தல் முறையினூடாகவே இதனை செய்தல் வேண்டும். முதலாவதாக 804 எழுதிக்கொள்கின்றோம். எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறையினை போட வேண்டும். போட்டதன் பின்னர் 804 இடதுபுறத்தில் 4 எழுதிக்கொள்கின்றோம். அவ்வாறு எழுதிவிட்டு முதலாவதாக அந்த 8 எத்தனை 4 உண்டு என்பதனை பார்க்கப் போகின்றோம். 8 2 தடவைகள் 4 உண்டு. ஆகவே அந்த 804 8 மேலே 2 எழுதிக்கொள்கின்றோம். இலக்கங்களை மிகவும் தெளிவாக எழுத வேண்டும் பிள்ளைகளே. அவ்வாறு எழுதுவதன் ஊடாக உங்களுக்குரிய புள்ளிகளை நீங்கள் அழகாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இலக்கங்களை முறையற்ற விதத்தில் எழுதும் போது அது பரீட்சகர்களுக்கு வேறு இலக்கமாக தென்படும். ஆகவே இலக்கங்களை உருப்பமையே எழுதி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் 8 மேலே 2 எழுதிக்கொள்ள வேண்டும். எழுதிவிட்டு 4 2 8 8 என்பதை அந்த 8 கீழே எழுத வேண்டும். அவ்வாறு எழுதிவிட்டு கோடொன்றினை இட்டு கழிக்கும் போது 8 8 கழித்தால் 0, அடுத்ததாக 804 பூச்சியம் இருக்கின்றது. 8 அடுத்ததாக பூச்சியம் இருக்கின்றது. அந்த பூச்சியத்தை கீழே எழுதுகின்றோம். கீழே எழுதும் போது அந்த பூச்சியத்தில் எத்தனை நான்குகள் உண்டு என்பதனை பார்க்க போகின்றோம். பூச்சியத்தில் நான்குகள் இல்லை, ஆகவே இல்லை என்பதை மேலே பூச்சியமாக காட்ட வேண்டும். 804 உள்ள 8 நேரே மேலே 2, பூச்சியத்திற்கு நேரே மேலே பூச்சியத்தையும் எழுதிக் கொள்கின்றோம். இறுதியாக 804 உள்ள 4 கீழே எழுதுகின்றோம். கீழே கொண்டு வந்து எழுதும் போது மீதமாக 4 இருக்கும். அந்த 4 எத்தனை நான்குகள் உண்டு என்பதனை பார்க்க போகின்றோம். 4 எத்தனை நான்குகள் உண்டு? ஒரு தடவை உண்டு. ஒரு தடவை 4 அந்த 4 அந்த 4 கீழே எழுதி கழிக்க வேண்டும். அவ்வாறு கழிக்கும் போது விடை பூச்சியம். தற்போது 804 4 வகுக்கும் போது விடையாக 201 பெறப்பட்டுள்ளது. என்னுடன் சேர்ந்து இதனை நீங்களும் செய்திருந்தால் இதற்கான விடை உங்களுக்கும் வந்திருக்கும். அந்த வகையில் ஒரு மாணவனுக்கு 4 அப்பியாச புத்தகங்கள் வீதம் பகிர்ந்தளிப்பதற்காக ஒரு பாடசாலைக்கு 804 அப்பியாச புத்தகங்கள் தேவைப்பட்டன. அப்பாடசாலையில் உள்ள மாணவர்கள் எத்தனை பேர் எனும்போது 201 மாணவர்கள் காணப்படுவர். ஆகவே 201 மாணவர்களுக்கும் ஒரு மாணவருக்கு 4 வீதம் புத்தகங்கள் பகிர்ந்தளிக்கும் போது 804 புத்தகங்கள் தேவைப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது ஈரிலக்க எண்களையும் மூவிலக்க எண்களையும் 2, 3, 4 வகுக்கும் பிரசினங்களை பார்த்தோம். இவ்வாறு இது தொடர்பான மேலதிக பயிற்சிகளுக்காக உங்களுடைய தரம் 5 கணித பாட புத்தகத்தில் கூடுதலான பயிற்சி வினாக்கள் உண்டு. அதனை நீங்கள் உங்களுடைய கொப்பிகளில் எழுதி செய்து பார்ப்பதன் ஊடாக வகுத்தல் தொடர்பான மேலும் சில விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பயிற்சி கட்டாயம் தேவை, ஆகவே தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபடுங்கள். புலமை பரிசில் பரீட்சையில் மிகவும் இலகுவாக சித்தியடையலாம். நாங்கள் பார்த்த உண்மை, எந்த மாணவன் ஆசிரியர் கூறுகின்ற விடயங்களை கவனமாக செவிமடுத்து கூடுதலான அக்கறையுடன் தனது வேலைகளை செய்கின்றானோ அந்த மாணவன் இலகுவாக சித்தியடைகின்றான். ஆகவே நீங்கள் அனைவரும் நிச்சயமாக சித்தியடையலாம். அதற்கு இந்த விடயங்களை, நான் குறிப்பிட்ட விடயங்களை கட்டாயமாக செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, தற்போது மீண்டும் ஒரு புதிய விடயத்திற்கு செல்கின்றோம். அந்த வகுத்தல் தொடர்பான வினாக்களில் இன்னும் சில மனக்கணித வினாக்களை வினவலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு என்னோடு சேர்த்து நீங்களும் சிந்தியுங்கள். 10 எத்தனை 5 உண்டு? 10 எத்தனை 5 உண்டு? எத்தனை உண்டு? 5, 5, 10 5 2 உண்டு. அதேபோல 15 வகுத்தால் விடை எத்தனை? 15 வகுத்தால். அப்ப அதற்கும் நீங்கள் இந்நேரம் விடையினை கண்டிருப்பீர்கள். 5, 5, 5, 10 3, 5, 15 5, 5, 5, 10 3, 5, 15 ஆகவே 15 எத்தனை 5 வகுக்கும் போது விடை எத்தனை? 3. அதே போல இன்னும் ஒரு வினா, 18 ஐ 5 ஆல் வகுத்தால் மீதி எத்தனை? இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நெடும் வகுத்தல் முறை அவசியம். 18 எழுதிக்கொள்ள வேண்டும் பிள்ளைகள், எழுதிக்கொள்ளுங்கள். எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறையினை போடுங்கள். அவ்வாறு போடும்போது அந்த 18 இடது பக்கமாக 5 எழுதிக் கொள்ளுங்கள். 5 வகுத்தால் 5 எழுதிக் கொள்ள வேண்டும், 2 வகுத்தால் 2, 3 வகுத்தால் 3. தற்போது அந்த 18 எத்தனை 5 உண்டு என்பதனை பார்க்க வேண்டும். ஆகவே முதலாவதாக அந்த 1 எத்தனை 5 உண்டு, 1 5 இல்லை. ஆகவே 18 எத்தனை 5 உண்டு என்பதனை பார்க்க வேண்டும். 18 எத்தனை 5 உண்டு என்பதனை பார்ப்பதற்கு 5 வாய்ப்பாட்டை கூறுதல் வேண்டும். 4 5 5, 2 5 10, 3 5 15, 3 தடவைகள் உண்டு. ஆகவே 18 மேலே 3 எழுதிக் கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த 5 மேலே எழுதிய 3 பெருக்கும் போது 5 3 15, 15 அந்த 18 கீழே எழுத வேண்டும். அவ்வாறு எழுதி கழிக்கும் போது 18 இலிருந்து 15 கழித்தால் விடை 3. ஆகவே 18 ஐ 5 வகுத்தால் மீதி எத்தனை? விடையாக இதற்கு 3 விடை 3 மீதி 3 விடையாக கிடைக்கும். இவ்வாறுதான் பிள்ளைகள் இந்த 5 வகுக்கும் முறையினையும் நாம் செய்தல் வேண்டும். இதற்கு 5 வகுத்தல் தொடர்பான இன்னுமொரு வினாவிற்கு நாம் செல்வோம் பிள்ளைகள். அதாவது மூவிலக்கு எண்ணொன்றை 5 வகுக்கும் ஒரு பிரசினம். இந்த வினாவினை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். 185 கதிரைகளை ஒரு வரியில் 5 கதிரைகள் வீதம் எத்தனை வரிகளில் அடுக்கலாம்? இந்த வினாவினை மீண்டும் கூறுகின்றேன். 185 கதிரைகளை ஒரு வரியில் 5 கதிரைகள் வீதம் எத்தனை வரிகளில் அடுக்கலாம் என்பதுதான் வினா. முதலாவதாக 185 எழுதிக் கொள்ளுக வேண்டும். உங்களுக்கு இதில் உள்ள அந்த விடைய தெளிவு இருக்க வேண்டும் பிள்ளைகள். கணித வினா ஒன்று செய்வதாயின் உங்களுக்கு வாசிப்பு திறன் அதிகமாக இருக்க வேண்டும், வாசித்து கிரகித்துக் கொள்ள வேண்டும். இதில் என்ன வினா வினவப்பட்டுள்ளது, கூட்ட வேண்டுமா அல்லது கழிக்க வேண்டுமா அல்லது பெருக்க வேண்டுமா பிரிக்க வேண்டுமா என்ற அந்த விடைய தெளிவு உங்களுக்கு வர வேண்டும். ஆகவே வாசிப்பில் கூடுதலான அக்கறை செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன் பிள்ளைகளே. 185 கதிரைகளை ஒரு வரியில் 5 கதிரைகள் வீதம் எத்தனை வரிகளில் அடுக்கலாம்? 185 எழுதிக்கொண்டு நெடும் வகுத்தல் முறையினை போடுகின்றோம். அவ்வாறு போட்டு அதற்கு 185 இடதுபுறமாக 5 எழுதிக் கொள்கின்றோம். எழுதிக்கொண்டு முதலாவதாக அந்த 1 எத்தனை 5 உண்டு என்று பார்க்கிறோம். 1 5 இல்லை. ஆகவே 185 உள்ள 18 எத்தனை 5 உண்டு என்பதனை பார்க்கின்றோம். 18 எத்தனை 5 உண்டு? 3 தடவைகள் உண்டு. ஒரு தரம் 5, அதாவது 5 5, 2 5 10, 3 5 15, 3 தடவைகள் என்பதை அந்த 18 நேரே மேலே 3 எழுதிக்கொண்டு 3 தரம் 5 15 என்பதை அந்த 18 கீழே எழுத வேண்டும். அவ்வாறு எழுதிக்கொண்டு அந்த 15 கீழே ஒரு கோடு ஒன்றினை இட வேண்டும். இட்டு கழிக்கும் போது 18 இலிருந்து 15 கழித்தால் விடை 3. மீண்டும் அந்த 3 5 உண்டா என்று பார்க்க வேண்டும். 3 5 உண்டா? இல்லை. ஆகவே 185 உள்ள ஐந்தை கீழே, அதாவது கீழே கழித்து பெறப்பட்ட அந்த மூன்றிற்கு அருகில் அந்த ஐந்தை எழுத வேண்டும். தற்போது பிள்ளைகள் 35 உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த 35 எத்தனை ஐந்துகள் உண்டு என்பதனை பார்க்க வேண்டும். இதற்கு வாய்ப்பாடினை நாம் சொல்லிக்கொண்டு போக வேண்டும் பிள்ளைகள். 35 வரும் வரை ஐந்தாம் வாய்ப்பாட்டினை சொல்லப் போகின்றோம். ஒரு தடவை 5 5, ஓர் 5 5, ஈர 5 10, 3 5 15, 4 5 20, 5 25, 6 5 30, 7 5 35, 8 5 40. 8 தரம் 5 தேவையில்லை. ஆகவே 7 தரம் 5 35. 35 எத்தனை ஐந்துகள் உண்டு? 7 தடவைகள் உண்டு. ஆகவே அந்த 35 கீழே எழுதி கொண்டு 185 மேலே, 185 ஐந்துக்கு மேலே நேரை 7 எழுதிக் கொள்கின்றோம். எழுதிக்கொண்டு அந்த 7 ஐயும் 5 ஐயும் பெருக்கி கீழே எழுதிய அந்த 35 கீழே மீண்டும் 35 எழுதி கழிக்கின்றோம். கழிக்கும் போது விடை 0 பெறப்படும். ஆம் மாணவர்களே, தற்போது 185 5 வகுக்கும் போது விடையாக 37 பெறப்பட்டுள்ளது. அந்த வினாவுக்கான விடை 37 ஆகும். அந்த வினாவினை மீண்டும் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். 185 கதிரைகளை ஒரு வரியில் 5 கதிரைகள் வீதம் எத்தனை வரிகளில் அடுக்கலாம்? 37 வரிகளில் அடுக்கலாம். ஆம் மாணவர்களே, இதுவரை வகுத்தல் தொடர்பான பூரண விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். தரமைந்து பாடப்புத்தகத்தில் உள்ள வகுத்தல் எனும் பாடத்தின் பயிற்சிகளை மிகவும் சிரத்தையுடன் செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு, தொடர்ச்சியான பயிற்சிகளில் ஈடுபடுவதனூடாக மாத்திரமே அதிகமான விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு, இவ்வாய்ப்பினை வழங்கிய ஊவா சமூக வானொலி குருகுல நிகழ்ச்சிக்கும் பண்டாரவளை வலயக்கல்வி பணிமனையின் தமிழ் பிரிவு உதவிக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் கே. யோகேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.